ஒரு நல்ல தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஞானத்தின் கோட்பாடுகளை கற்றுக்கிட்டா அது அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரெடியாக இருக்கிறீங்களா? அஞ்சு முக்கியமான ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஷ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
பாஸ்டர் கிரேஷ்வன் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எபிசோடுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சில நாட்களாகவே எப்படி ஒரு தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி முக்கியமான ரகசியங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் தேங்க்யூ. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அநேகருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த எபிசோடில் ஒரு தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுக்கான அஞ்சு வல்லமையான ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது திருமணம்ன்றது ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது அது சரியான ஒரு நபரோடு நடக்கணும். அப்போ தான் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைனா வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவும் ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடும். ஆனால் தேவனவருடைய வார்த்தையில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி திருமண வாழ்க்கையை நடத்துறது. அதில் மிக முக்கியமானது ஒரு சரியான நபரோட அந்த திருமணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஏன்னா திருமணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. திருமணன்றது ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. கல்யாண வயசு வந்துச்சு, அதனால் எப்படியாவது யாரையாவது பிடிச்சி அவனுக்கு கட்டி வைக்கணும், யாருக்காவது அந்த பொண்ணை தள்ளி விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அதை நம்ம குப்பையில் போடணும். ஏன்னா திருமணன்றது ரொம்ப முக்கியமான, திருமணத்துக்கு நோக்கங்கள் இருக்குது. திருமணம் எதுக்கு செய்கிறது? ஏன் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறோம்? ஏன்னா தேவனுடைய சந்தோஷத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் அனுபவிக்கணுன்றதுக்காக. டு என்ஜாய் த கம்பானியன்ஷிப் அண்ட் டு என்ஜாய் லைஃப், வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை வளர்த்து கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி. மூணாவதாக, கிறிஸ்துவும் சபை மேலே அவர் வச்சிருக்கிற அன்பும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவை, அழகான உறவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவே கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ திருமணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுனால, நோக்கம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கூடாது. தேவ பக்தி இல்லாமல் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இப்போ இதை கண்டுபிடிக்கிறது? ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை துணையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெனிசிஸ் 24லேருந்து தான் இந்த லெசன்ஸை கற்றுக்க போகிறோம். ஒரு சில நாட்களாகவே அதுலேருந்து குறிப்பிட்ட சத்தியங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு சாராம்சமாக சம்மரைஸ் பண்ணி அஞ்சு சீக்ரெட்ஸை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். பர் இந்த ஸ்டோரி ஈசாக் ரெபேக்காவை சந்தித்த ஒரு ஸ்டோரி. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் என்னுடைய மகனுக்காக ஒரு மனவாட்டியை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. வேலைக்காரனும் போய் வெற்றிகரமாக அழகான ஒரு தெய்வபக்தி உள்ள ஒரு மனவாட்டியை கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் உலகத்தையே ஆசீர்வதிக்குது. எந்த வகையில்? இவங்களுடைய பிள்ளை தான் யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தகப்பன். இஸ்ரவேல் ஜனத்திலிருந்தால் மேசியாவானவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இவங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் உலகமெங்கும் சதா காலத்துக்கும் ஒரு நிலை நிறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை. அப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து தான் அஞ்சு லெசன்ஸும் கற்றுக்க போகிறோம். பை த வே, ஜெனிசிஸ் 24ல தான் திருமண வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான அருமையான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குது. ஸோ என்ன ரகசியங்கள்? முதலாவது ரகசியத்தை என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஆபிரகாம் வேலைக்காரரை கூப்பிட்டு, காணானிய பெண்கள்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை நீ என் மகனுக்காக பார்க்கக்கூடாது. நீ என் குடும்பம் வசிக்கிறாங்களே அந்த இடத்துக்கு போ, அங்கே என் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு அனுப்புகிறார். ஏன் அப்படி பண்ணார்? காணானிய ஸ்திரீகள், காணானிய ஜனங்கள்னா கர்த்தரை தெரியாத ஜனங்க. அவங்கவுங்க ஏதோ ஒரு கடவுளை டிசைன் பண்ணிக்கின்னு அவங்களுடைய இச்சைக்கேற்ற மாதிரி அப்படி வணங்கிட்டு அப்படி போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் யெகோவா தேவனாகிய உண்மையான தேவத்தை வணங்காதவங்க தான் அந்த காணானியர்கள். ஏன் அவங்க குடும்பம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி விடுறாரு? ஏன்னா அவங்களுக்கு யெகோவாவுடைய வெளிப்பாடு இருக்குது. ரெபேக்காவும் அப்படிப்பட்ட பொண்ணு தான். ஏன்னா ரெபேக்கா வந்து அவங்க கர்ப்பவதியாக இருக்கும்போது பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இருக்கும்போது அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. பாரு, அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். யார்கிட்ட ஜெபம் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் ரெபேக்கா கிட்ட பேசுறாரு. அப்போ ரெபேக்கான்றவங்க யாரு? தேவனோட ஒரு உறவுல இருந்தவங்க. அவங்களுக்கு யாவே தேவன் தெரியும், யெகோவா தேவன் தெரியும். ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, தரிசனங்களை பெற்றுக்கொள்றவங்களா இருந்தாங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்றவங்களா இருந்தாங்க, தேவனை அறிந்தவர்களா இருந்தாங்க. முதல் விஷயத்தை எழுதிக்குங்க, முதல் ரகசியத்தை எழுதிக்குங்க. ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு வேணும்னா காணானியர்கள் கிட்ட போய் அவங்கள தேடி நிற்காதீங்க. ரட்சிக்கப்படாத ஜனக்கூட்டத்தில் போய் ஒரு வாழ்க்கை துணையை தேடாதீங்க. ரட்சிக்கப்படாத ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்காத ஒரு நபர், தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்காம, ஒரு நல்ல சபைக்கு அங்கத்தினரா இல்லாம, தன் வாழ்க்கையில நோக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா. அவங்கள ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஆல்டர்ல போய் நிக்க வச்சு, ஆண்டவர் எப்படியாவது இவரை மாத்தும், எப்படியாவது இவரை மாத்தும்னா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்லி. ஏன்? ஏன்னா வேதத்துல பல இடங்களை நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய ஜனங்க கர்த்தருடைய ஜனத்துல இருந்து தான் திருமணம் பண்ணிக்கிறது நேர்த்தியானதுன்னு சொல்லி காமிச்சிருக்கிறார் பல இடங்கள்ல இருந்து. உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த ஒரு சில எபிசோட்ஸ்ல நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன், ஏன் ஒரு விசுவாசிய அவிசுவாசிய டேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீச்சிங் இருக்குது, ஏன் ஒரு அவிசுவாசிய ஒரு விசுவாசி திருமணம் பண்ணக்கூடாது, என்னென்ன காரணங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து நான் காமிச்சிருக்கிறேன் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில், அந்த ஃபுல் எபிசோட்ஸை நீங்கள் போய் கேளுங்க. ஆனால் ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை திருமணம் பண்ணிக்கிட்டா அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் பார். முதலாவது, இந்த விசுவாசி வந்து அகாப்பை அன்பை அனுபவித்தவர், அதனால் இந்த விசுவாசி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதே ரகமான அன்பை எதிர்பார்க்குறாங்க வாழ்க்கை துணைக்கிட்டே கிடைக்காது. ஏன்? ஏன்னா அவங்க அவிசுவாசியாக இருக்கிறாங்களா, அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவனும் தெரியாது, தேவனும் தெரியலன்னா அன்பும் தெரியல. தேவன் தான் அன்பா இருக்கிறார், உண்மையான தேவனை தெரியாதவங்க உண்மையான அன்பையும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன நீங்க நேசிங்க, என்ன நீங்க நேசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னா பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியாது அகாப்பே அன்பு, அவங்களுக்கு தான் அந்த பரலோக தன்மையான அன்பு தெரியவே தெரியாது. அப்போ நிஜமான அன்பை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க அனுபவிக்கவே முடியாது. நீங்க ஒரு விசுவாசியா இருந்து ரட்சிக்கப்படாத ஒருத்தரை திருமணம் பண்ணிக்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா, ரெண்டாவதா இப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பிசாசு மேல, சாபத்து மேல, வியாதி மேல. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அவங்க இன்னும் பிசாசுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு உங்கள் திருமணத்தில் பிசாசானவன் வந்து அட்டாக் பண்ணுறான்னு வச்சுங்க, பண கஷ்டத்தினால, வியாதினால, மன அழுத்தத்தினால, கெட்ட கனவுகளால், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, மந்திர சூன்யத்தின் கட்டுகளாலெல்லாம் பிரச்சனை வரும்போது, நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணலாம், கம்யூனியன் எடுக்கலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், பிசாசை விரட்டி அடிக்கலாம், உங்கள் குடும்பத்து மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்க பேசலாம். ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டு ஜெபம் பண்ண சொல்ல முடியுமா? நீங்க எந்திரிச்சு உட்காரு ஜெபம் பண்ணலாமோ? எந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? எந்திரிச்சு உட்கார், பிசாஸ்க்கு எகேன்ஸ்டா பிரேயர் பண்ணலாம். பிசாஸ்க்கு அடிமையா தான் அவங்க உட்காந்துக்கிறாங்க, அவங்க மூலமாவே பிசாஸ் உங்களையும் அட்டாக் பண்ண முடியும்னு வச்சுக்கோ. எப்படி இப்போ நீ அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நீ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ண போற? அதுல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் எல்லாம் போற, அப்புறம் நீங்க தனியா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பிசாசுடைய போராட்டத்தை அவங்க வேற என்னன்னவோ நினைச்சுக்கின்னு அதை ஜெயிக்கிறதுக்கு வழி தெரியாம தண்ணீர் நின்றுப்பாங்க. ஆனா விசுவாசியா இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆவிக்குரிய யுத்தத்தின் நேரத்துல பிசாசான தாக்குதலோட வரும்போது எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி இல்லாம பார்ட்னரே இல்லாம இருப்பாங்க பாரு, கஷ்டப்படுவாங்க. மூணாவதா, ஒரு குழப்பம் நிறைஞ்ச வாழ்க்கை பாரு, சண்டை நிறைஞ்ச வாழ்க்கை. எப்போ டெய்லி சண்டை தான் எப்படி இருக்கும் வீட்டுல? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாத ஒருத்தர் திருமணம் பண்ணிக்க போனாங்கன்னா குழப்பம் ஆரம்பிச்சுச்சு அங்கேயே. ஏன்? தாலி எந்த மாதிரி தாலிலேருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கும் பார். தாலி கட்டுறது எங்கே, சர்ச்சிலையா இல்லை அவங்களுடைய ஏதாவது ஆராதனை இடத்துலையா, அவங்க கடவுளை வணங்குறாங்களா அந்த இடத்துலையா, அங்கேதான் பிரச்சனை வரும். அவன் குழந்தை பிறந்துச்சுக்கோ, குழந்தைக்கு எந்த பேர் வைக்கிறது, பாதி கிறிஸ்டின் பாதி இன்னொரு மதத்து பேர் வைக்கலாமா? இவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாது, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாது, இந்த ஷோ பார்க்கக்கூடாது, இவங்க ஏன் பார்க்கக்கூடாது, நானெல்லாம் அதை பார்த்து தான் வாழ்ந்தேன், அதை பார்த்து பார்த்து வாழ்ந்தான், இப்படி குடிச்சவரா நீ போய்க்கிற அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை இல்லை இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன் பைபிளில் போட்டுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் ராங்கு, இந்த மாதிரி பிக்சருங்க பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி பாட்டுங்க பாடக்கூடாது, இந்த மாதிரி பாட்டுங்களை உட்காந்திங்க பசங்க மத்தியில் பார்த்துன்னு இருக்கிறீங்க, ஒரே குழப்பம். ஏன்னா விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ராங்கு, இதில் தீமை இருக்குது. ஆனால் ஒரு அவிசுவாசியாக இருக்கிறவங்க இதில் நான் ராங்கு இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் நம்ம பசங்க அப்படின்வாங்க. ஒரே குழப்பம், சண்டை சச்சரவு வேணுமா அந்த வாழ்க்கை? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க இன்னொரு ரட்சிக்கப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணிங்க. நாலாவதா, அவங்கள ஒரு நிலையான அஸ்திபாரமாக நீங்கள் கருதவே முடியாது. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? பாருங்க, நீங்கள் ஒரு விசுவாசியான ஒரு அவிசுவாசியை திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க எப்போ மாறுறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவனா தான் இருந்தார் கல்யாணம் பண்ணும்போதுன்னு வாங்க வந்தேன்ட்டேன், இப்போ என்னாச்சு, ஒரே குடிகாரா மாட்டுக்கிறார், போட்டு அடிக்கிறார், என்ன எப்படி மாறினார்னே தெரில. அவர் ஏன் மாறக்கூடாதுன்னு கேட்குறேன், அவர் ஏன் மாறக்கூடாது? ஜீசஸ் அவர் வாழ்க்கையில் இல்லை, ஜீசஸ் ஒரு அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், அவர் எப்படி அஸ்திபாரமாக மாற முடியும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கதை. பாருங்க, என்னை என் மனைவி நம்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு தெளிவான ஞானமான காரணம் தான், என்ன தெரியுமா? அது நான் நல்லவன்றதுனால இல்லை, நான் ஏதோ ப்ராமிஸ் பண்ணுறேன்றதுனால இல்லை, நான் என்னவோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன்றதுனால இல்லை. ஏன் தெரியுமா என் மனைவி என்னை நம்பணும்? ஏன்னா நான் என்னை நம்புறதில்லை, நான் கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறேன். அவர்கிட்ட ஓடியும்னு சொல்கிறேன், அப்பா ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை வாழ வைங்க, என்னை வழி நடத்துங்க, நீங்கள் எல்லாம் என்னால் முடியாது, நான் கிறிஸ்து மேலே சார்ந்திருக்கிறதுனால மட்டும்தான் நான் நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கிறேன். அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கையின் ரகசியம். அப்போ அவங்க ஒரு நிலையான ஒரு ஃபவுண்டேஷனே இருக்க மாட்டாங்க பாரு குடும்பத்துக்கு. எப்போ ஒரு கள்ள தொடர்புக்குள்ள போவாங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ போத மருந்துக்கு இறங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ சண்டை போடுவாங்க, எப்போ வீட்டை விட்டு போவாங்க, எப்போ ஒரு அநியாயத்துக்குள்ள இறங்குவாங்க சொல்லவே முடியாது பாரியா. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்கு அஸ்திபாரமா இல்லையே. இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா ஆபிரகாம் வேலைக்காரன்ட்டு சொன்னதை நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். கானானியர்கள்ட்டேருந்து பொண்ணு பார்த்துன்னு கூட்டின்னு வந்துடாத, கானானியர்கள்ட்டேருந்து மாப்பிள்ளையை தேட போயிடாதீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டோன்ட் லுக் ஃபார் அ ஸ்பௌஸ் ஃப்ரம் தி அன்பிலீவர்ஸ். ஐசக் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க மக முட்டாள்தனமாக இருந்துட்டானே ஏசா. அவங்க அப்பா அம்மாக்கிட்டே சொல்லாமல் கட்டிக்கிட்டது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது பைபிளை படித்து பார்க்கும்போது. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, யாக்கோபு கிட்ட டே உங்கள் அண்ணன் மாதிரி பண்ணிடாதரா. அப்புறம் அவன் யாரை கட்டின்னு வரான், அந்த பொண்ணுங்க அப்படியே ஒரே தொல்லை கொடுக்குறான் நம்மளுக்கு. நீ போடா டே, எங்கள் 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 வீட்டுக்கே போன அனுப்பி வைக்கிறாங்க, யாக்கோபோ ரெபேக்கா அனுப்பி வைக்கிறாங்க, போ அங்கே மாமன் பொண்ணுங்களை யாராவது கட்டிக்கோ. அதே மாதிரி யாக்கோ போய் திருமணம் பண்ணிக்கிறாரு. லேயாளுக்கும் யகோவாவுடைய வெளிப்பாடு இருக்குது, ராகேலுக்கும் யகோவாவுடைய வெளிப்பாடு இருக்குது. இதில் என்ன அர்த்தத்தை பார்க்குறோம், ஏன் இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாத ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிற டேஞ்சருங்க நிறையா இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களை திருமணம் பண்ணிக்க, டோன்ட் லுக் ஃபார் அ ஸ்பௌஸ் ஃப்ரம் அமாங் த கேனனைட்ஸ். ரெண்டாவது ரகசியம், சப்மிட் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. அது எப்படி பதர் வந்து வருது இந்த ஸ்டோரியில், நல்லா கவனிங்க. இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன் தான் ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்க போகிறார். ஈசாக்கை தடுக்கிறதுல அவர் யார், எனக்கு போய் பொண்ணு பார்க்கறதுக்கு அவருக்கு தெரியுமா எனக்கு எந்த மாதிரி மூக்கு பிடிக்கும், எனக்கு எந்த மாதிரி முடி பிடிக்கும், நான் கூடவே போகிறேன் அவர் சொல்கிறார். அவர் போகிறாரா, அவரை நான் நம்புகிறேன். ரெபேக்கா கிட்டே கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மா, அம்மா போறியாம்மா இவர் கூட, ஐசக்குடைய வேலைக்காரரான் இவர், போறியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். ரெபேக்கா சொல்லவே இல்லை, நீங்கள் யார் எனக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, நான் முதல்ல ஐசக்கோட ஃபோட்டோ பார்க்கணும், இன்ஸ்டாகிராமில் அனுப்ப சொல்லுங்க, இத்தான் இன்ஸ்டாகிராம் ஐடின்னு குத்துச்சேன் அந்த பொண்ணு. ஃபஸ்ட்டு நான் பேசணும், ஃபஸ்ட்டு நான் 48 டேட்டுக்கு போயிட்டு வருவேன் நான், அப்புறம் அவருடைய முகம் பிடிச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அந்த வேலைக்காரர், நான் அவர் அவர் கூட போகிறேன் நான் அப்படி. இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. திஸ் அன்நேம் சர்வன்ட் இஸ் அ டைப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் த பைபிள். பல இடங்களில் இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். பல வேலைக்காரங்கள் வேதத்தில் இந்த மாதிரி அப்பியர் ஆகிறாங்க. ஆனால் ஜெனிசிஸ் 24 இருக்கிற இந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரன் பரிசுத்தாவியானவர் கிடையாது. இந்த பரிசுத்தாவியானவர் ரெபேக்கா கிட்ட ஓடி வந்து மகன் தண்ணி குடுமா தாகத்துன்னு கேட்டார். அதே போல் அவர் பரிசுத்தாவியானவர் உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டுருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா உன் நேரத்தை என்கிட்ட செலவழிப்பியா, என்னோட ஒரு உறவை வளர்த்துக்குவியா, என்னோட ஒரு நட்பை வளர்த்துக்குவியா? இதோ நான் உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன், எனக்கு அத்தனை வேலைக்காரங்க இருந்து அவங்கள்ட்ட நான் தண்ணி கேட்காம உங்ககிட்ட வந்துடுறேன்னு அர்த்தம். எனக்கு நீ கொடுக்குற தண்ணி மட்டும் வேண்டாம், எனக்கு நீ வேணும், உனக்காக நான் ஒரு சித்தத்தை வச்சுருக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:14 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஐக்கியன்ற வார்த்தை ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமசி, நெருக்கம், ஒரு நெருக்கமான உறவு ஆவியானவரோடு வளர்த்துங்க. டாக்டர் கென்னி தேகன் சொல்கிறது போல பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை நம்ம பின்தொடர்ந்து போகிறதுனால தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிது. ஈசாக்கு அதை செஞ்சார், ரெபேக்கா அதை செஞ்சாங்க, நீங்களும் அதை செய்யுங்க. தேவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வச்சிருக்கிறார். மனவாட்டி ஆயத்தப்படுத்து, சபை ஆயத்தப்படுத்து. என் மகன் மனவாளன் வந்துட்டுருக்கிறார், சரியான நேரத்தில் வருவார். மனவாட்டி ஆயத்தப்படுத்து. தேவனே பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறாரு, இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறாரு. நம்மையா நம்பக்கூடாது. உங்கள் வாழ்க்கை துணைக்காக, உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படிக்கான ரகசியத்துக்காக பரிசுத்த ஆவியானவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார். சப்மிட் டு த ஹோலி ஸ்பிரிட். மூணாவதாக முக்கியமான விஷயம் பாருங்கள், ஈசாக்கும் ரெபேக்காவும் அவங்க பெற்றோர்களுடைய பேச்சுக்கு இணங்கினாங்க, அவங்க பேச்சு கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க, அவங்க தீர்மானங்களை இவங்க தீர்மானங்களாக ஏற்றுக்கிட்டாங்க. என்ன அருமையான விஷயம் பாருங்கள், ஈசாக்கு சண்டை போடலை, இல்லைப்பா நான் தான்ப்பா கண்டுபிடிக்குவேன், இவரை ஏன்ப்பா அனுப்புறீங்கன்னு கேட்கல. ரெபேக்காவும் நீங்களாம் யார் என் வாழ்க்கையில் பேசுகிறதுக்குன்னு சொல்லி சண்டை போடலை. ரெபேக்காவும் ஈசாக்கும் வாழ்க்கையில் இருக்கிற பெரியவங்களுக்கு இணங்கி அவங்களுடைய தீர்மானங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பெரியவங்க, எங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையே தெரியும், எங்கள் வாழ்க்கை நோக்கமும் தெரியும், அதனால் இவங்க எங்களுக்கு சரியானவங்களை பார்த்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. மூணாவது ரகசியம் இதுதான், எழுதிங்க, இன்வால்வ் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் மென்டர்ஸ் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அண்ட் ஆல் த்ரூ த வே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பெற்றோர்களையும் வழி நடத்துகிறவங்களையும் ஆரம்பத்திலருந்தே இன்வால்வ் பண்ணுங்க, முழுசாக இன்வால்வ் பண்ணுங்க. உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? தேவனையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரியோர்களையும் வழி நடத்துகிறவங்களையும் நீங்கள் உண்மையாகவே கனப்படுத்துறதா இருந்தால் அவங்கள ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இன்வால்வ் பண்ணுவீங்க. 70 டேட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லை, கல்யாண டேட்டு கல்யாண சத்திரம்லாம் பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இல்லை, இதுதான் கல்யாண கவுன் நல்லாக்குதா பாருங்க டேடி, யாருக்கா யார் கல்யாணம்? அதான் அந்த பொண்ணுக்கு தான். யார் மாப்பிள்ள? நான் தான். அப்போ இல்லை, எப்போ? ஆரம்பத்துலேருந்தே அந்த விருப்பம் வரும்போதே அவங்க மேலே விருப்பம் வருது. இல்லைனா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ப்ரொப்போசல் அந்த வரும்போதே, டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டார்டிங்லே கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்திருக்குது, இந்த மாதிரி விருப்பம் என் உள்ளத்தில் இருக்குது, இவங்களை திருமணம் பண்ணுறதுக்காக ஒரு பயணத்தில் நான் இறங்கட்டுமா, நான் ஒரு டேட்டுக்கு போட்டுமா, இவங்கள்ட்ட பேசட்டுமா, நீங்கள் பேச முடியுமா அவங்க வீட்டில், பெரியவங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்? ஏன்னா இந்த காதல்னு வரும்போது, இல்லைனா ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போகிற நிலை வரும்போது அப்படியே கண்மூடித்தனமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முக்கிய முக்கியமான விஷயங்களை கூட பரவாயில்ல விடுன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஒரு சில வேல்யூஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்போ எந்த வேல்யூஸ் பிரதர் அது? அதுக்கு தான் பெரியவங்க தேவை. அவங்க சொல்லுவாங்க, பார்த்து பார், உனக்கு பிடிச்சிக்கிறது என்னவோ கரெக்டாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை அந்த பையன்கிட்ட நோட் பண்ணுறேன், அதுவும் நன்மைக்கு ஏதுவானது இல்லை. ஒரு சில விஷயங்களை அந்த பொண்ணுக்கிட்ட நான் பார்க்குறேன், அது குடும்பத்துக்கு ஏதுவான இல்லை உன் நோக்கத்துக்கு ஏதுவான ஒரு பொண்ணாக இருக்க முடியாது. சி, எல்டர்ஸ் கேன் சி அ ஃபியூ திங்ஸ் தட் யூ கேனாட் சி. அதனால தான் நீதிமொழிகள் 11:14 நம்ம படிக்கிறோம், அநேக ஆலோசகர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி இங்கிலீஷ்லாம் சொல்லும் பாருங்க, அலவ் யுவர் மென்டர்ஸ் டு செக் யூ பிஃபோர் யுவர் ஃபீலிங்ஸ் ரெக் யூ. வழி நடத்துகிறவங்களுக்கு அனுமதியை கொடுங்க வழிகெட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்முடைய உணர்வுகள் நம்மளை தவறாக வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரியவங்க உங்கள் உறவை சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த உறவுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு தெரியும், நாங்களாம் யங் ஜெனரேஷன், நாங்களாம் மில்லினியல் ஜெனரேஷன், நாங்களாம் மில்லினியல்ஸ், நாங்கள் எங்களை மாதிரி யாரும் இல்லை, நாங்களாம் வேறு மாதிரி யோசிப்போம், பெரியவங்க என்னத்தை பெருசாக பெரியவங்க, அவங்களாம் ஓல்டு ஸ்டைலு அப்படின்னு அவங்க ஞானத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நான் அவரை தான் கட்டிக்குவேன், அவளை தான் கட்டிக்குவேன்னு போவோம், போனால் என்ன ஆகும்? அப்புறம் அடிப்பட்டு யார்கிட்ட ஓடி வரணும்? யாருடைய அட்வைஸை கேட்காமல் போனீங்களோ அவங்கள்ட்ட தான் ஓடி வரணும். அப்பா காப்பாற்றுங்க, பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, பிரதர் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்பட்டு வரதுக்கு முன்னாடியே கேட்டிங்கன்னா நீங்கள் அடிப்படவே தேவையில்லைல்ல. அலோவ் யூ மென்டர்ஸ் டு செக் யூ பிஃபோர் யுவர் ஃபீலிங்ஸ் கேன் ரெக் யூ. மூணாவதா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரியவர்களை ஆரம்பத்திலருந்தே இன்வால்வ் பண்ண கற்றுங்க. நாலாவதா, ப்ரே ஃபார் காரா, காராவுக்காக ஜபம் பண்ணுங்க, காராவுக்காக வேண்டுதல் செய்யுங்க. யார் பிரதர் இந்த காரா? நான் என்னத்துக்கு இந்த காராக்காக ஜபம் பண்ணோம்? பார், காரான்றது எப்படியே வார்த்தை, இந்த வார்த்தை அந்த பெயர் சொல்லப்படாத வேலைக்காரனுடைய ஜபத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் அந்த கிணறுகிட்ட வந்து ஜபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு வெற்றியை கொடுங்க, எனக்கு காரிய சித்தியை கொடுங்கன்றார். ஏன் நான் செய்கிற காரியம் வாய்க்க பண்ணுங்க, எஜமானுடைய மகனுக்கு சரியான வாழ்க்கை துணையை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்கிற பார், கிவ் மீ சக்ஸஸ் அப்படின்றார். அந்த வார்த்தை வந்து எபிரேய மொழியில் காரா. காரான என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லா கவனிங்க, டிவைன் அக்கரன்ஸ். அப்படின்னா தேவனுடைய செயல்பாடுனால நடக்கிற சம்பவங்கள், தெய்வ சம்பவங்கள், டிவைன் அக்கரன்சஸ். அப்படின்னா கர்த்தர் நம்மளை சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொண்டு போய் விடுறாரே, அதுதான் காரா. இதுக்கு படிப்பு சகாயம் பண்ணாது, இந்த விஷயம் நடக்கணும்னா நம்மளுடைய திறமைகள் சகாயம் பண்ணாது, நம்மளுடைய பணம் சகாயம் பண்ணாது. சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம போய் சேரணும்னா தேவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியும். ஓன்லி காட் கேன் பிளேஸ் யூ அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். வென் யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், யூ கெட் டு மீட் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அதுதான் ரெபேக்காவுக்கு நடந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்காரவங்க மிஸ் பண்ணிட்டுப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக வேலைக்காரர் வந்தாருன்னா ரெபேக்காவை மிஸ் பண்ணிட்டுப்பார். ஆனால் ரெபேக்காவும் கரெக்டாக அந்த நேரத்தில் வரணுமா இருந்துச்சு, அந்த வேலைக்காரனும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணுமா இருந்துச்சு. வேற பொண்ணுங்க வராத மாதிரி இருந்திருக்கணும் பாரு அந்த இடத்துல. ரெபேக்காவுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு வந்து அது முந்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதப்போ? ஆனால் ரெபேக்கா கரெக்டாக அந்த இடத்துல வரணுமா இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு டிவைன் அக்கரன்ஸை நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு காரா ஃபேவரை நம்ம பார்க்குறோம். ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நாம் இருக்கும் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஜெபம் பண்ணுங்க, சிங்கிளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் விடுங்க, சரியான ஜனங்களை சந்திக்கும்படி. நம்பர் 4, ப்ரே ஃபார் காரா, இந்த தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்தேன் பாருங்கள், க்ளீன் ஹியூமர் கொடுக்குற ஒரு காமெடி ஷோ, அதில் மிஸ்டர் நாசரத்னு ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டுருக்கிறார். அவருடைய ஸ்டோரியை சொல்கிறார். அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிள்ளையாலாம் வளரலை, நிறையா தவறான வழிகளில் போய் தவறான தீர்மானங்கள் எடுத்து தவறான ஜனங்களோட சேர்ந்து குடி போதை இதெல்லாம் இன்வால்வ் ஆகி யாரோ ஒருத்தர் சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்களாம். ஒரு நாள் இவர் இந்த சர்ச் அட்டன் பண்ணி கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, இவர் ஒரு யூதனாக இருந்தும் இவர் தீர்மானம் எடுத்தாராம், நான் ஒரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அவரும் ஒரு கிறிஸ்தவன் இல்லையா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு, தேடிட்டுருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவருடைய தகப்பன் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது கூப்பிட்டாரான், கூப்பிட்டு சொன்னாரான், எனக்காக காசா ஸ்ட்ரிப்புக்கு போயிட்டு வா அப்படின்னு. இப்போ காசா ஸ்ட்ரிப்பு இப்போ இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும், ஆனால் அப்போது இன்னும் மோசம். ஹமாஸ் தீவிரவாதிகள் அங்கே அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த இடம் தானே காசா ஸ்ட்ரிப்பு. இவர் சொன்னாரா, காசாக்கு போகணுமா, அங்கே ஹமாஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காதே, என்ன அங்கே போய் போ சொல்கிறீங்களே. அவங்க அப்பா சொன்னாரா, போ, அங்கே ஒரு சில ஜனங்கள் இருக்கிற அவங்கள போய் சந்தின்னு சொல்லியிருப்பார், அங்கே போ, நீ கண்டிப்பாக போய் அவங்களை மீட் பண்ண அப்படின்னு. ஸோ சரிப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுனால காசா ஸ்ட்ரிப்புக்கு போகிறாரு மிஸ்டர் நாசரத். அங்கே ஒரு ஸ்பெஷல் டின்னர் ஒரு ஹோட்டலில், அவருடைய நண்பர், நண்பரை திருமணம் பண்ணிக்க போகிற அவங்க ஃபியான்சி, அப்புறம் ஃபியான்சியுடைய தங்கச்சி வந்திருக்கிறாங்க. அங்கே நண்பர் ஒரு நாஸ்திகன், அவர் கட்டிக்க போகிற பொண்ணும் பக்கத்தில் இருக்கிறாரு, அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டாங்களாம், நாசரத் என்ன நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தெரியுது என் வாழ்க்கையில். பவர் சொன்னாரா, என் வாழ்க்கையே மாறிடுச்சு, என் வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு, அதனால் எனக்கு ஒரு புது நம்பிக்கை இருக்குது. இப்படி சொல்லும்போது தன்னுடைய நண்பர் கட்டிக்க போகிற பொண்ணுடைய தங்கச்சி இருக்காங்களா, அவங்க ஒரு பிலீவரா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நானும் இயேசு கிறிஸ்துவை பிலீவ் பண்ணுறேன், அவர் தான் என் வாழ்வின் ரட்சகர், நானும் ஒரு வாழ்க்கை துணைக்காக பிலீவ் பண்ணிட்டுருக்கிறேன், இந்த காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான், எனக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள கிறிஸ்தவர் என்னை சந்திப்பார்னு நான் பிலீவ் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொன்னாங்களாம். இவர் டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை அம்பர், அந்த டின்னர் முடியும் போதே கேட்டுக்கிறார், என்ன நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அவங்களும் மூணு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணலாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகமெங்கும் இவர் டிராவல் பண்ணுறாரு, ஜோக்குங்க சொல்கிறது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையுடைய டெஸ்டிமனியும் சொல்கிறாரு. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா, கர்த்தருக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு ரெண்டு பேரும் தீர்மானம் எடுக்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப்பில் ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி கர்த்தர் செஞ்சு வைக்கிறார்னா, ஒரு நாஸ்திகன் நண்பன் மூலமாக ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிறாங்கன்னா, இது கர்த்தரால் தான் செய்ய முடியும். இது பேர் தான் காரா ஃபேவர், சரியான நேரம் சரியான இடம். நீங்கள் நம்புங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க கவுனிங்க, ஐயோ எங்கே தான் போகிறது பதர், விசுவாசிங்களே இல்லை பதர், அதனால் காட்டுவாசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் பதர் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வாசியை கல்யாணம் பண்ண வராதிங்க. சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் கர்த்தர் எனக்குன்னு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவார், எனக்குன்னு சரியான ஜனங்களை வச்சிருக்கிறாரு, அவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கு அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார். நம்பர் ஃபைவ் முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள், ரெபேக்கா அந்த வேலைக்காரரை சந்திச்சது ஒரு கிணறுகிட்ட, அதை தான் துறவுன்னு சொல்கிறோம் நம்ம, ஒரு கிணறுகிட்ட. அதே போல் ஈசாக்கும் ரெபேக்காவை சந்திக்கும் போது ஒரு தோட்டத்தில் தானே தியானம் பண்ணிட்டு இருந்தாரா, ஆதியாகமம் 24:62 பார்க்குறோம், அந்த தோட்டத்துக்கிட்ட ஒரு கிணறு இருந்துச்சா, லஹாயிரோய் அது பேர், ஆகார் தான் பேர் வைக்கிறாங்க. அப்போது ஈசாக்கு ரெபேக்காவை சந்திக்கும் போதும் அங்கே ஒரு கிணறு இருக்குது, ரெபேக்கா வேலைக்காரரை சந்திக்கும் போதும் அங்கே ஒரு கிணறு இருக்குது. என்ன ஆச்சரியம், இது கிணறுகிட்ட சந்திக்கிறாங்க இவங்க. இன்னும் ஆச்சரியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்க. மோசஸ் சிப்போராவை கண்டுபிடிக்கிறாரு, சிப்போரால் யார், தன்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப், அதேங்க ஒரு கிணறு கிட்ட. யாக்கோப் ராகேலை எப்போ முத முதல் சந்திக்கிறாரு, தன்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபை, ஒரு கிணறு கிட்ட. ரேச்சல் ஜேக்கப், சிப்போரா மோசஸ், ரெபேக்கா ஐசக், இவங்க எல்லாருடைய திருமண இணைப்புலையும் ஒரு கிணறு இன்வால்வாக இருக்குது. நாபதரது கிணறு சொல்லுங்க பதர், நானும் அங்கேயே போகிறேன் பதர் சொல்கிறேன். அந்த கிணறுன்னு சொல்லி கிணறுனா என்னது, ஏன்ஷியன் டைம்ஸில் பாருங்கள், ஆடுகள் ஆட்டு மந்தைகள் வந்து தண்ணீர் குடிக்கிற முக்கியமான இடம், அந்த இடத்துல ஆட்டு மந்தைகள் வந்து ஒன்று கூடும், அந்த இடத்துல அவங்க தண்ணீரை குடித்து கொஞ்சம் நேரம் இளைப்பாடுறதுக்கான இடம், அந்த இடத்துல மெய்ப்பர்கள் இருக்கிற அவங்களுடைய கவனிப்பு இருக்குது, அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், ரிஃப்ரெஷிங் பிளேஸ். அதுதான் நம்மளுடைய சர்ச் கேதரிங், த வெல் இஸ் த சர்ச். இன்னைக்கு திருமண கான்டெக்ஸ்டில் பார்த்தா த வெல் இஸ் த சர்ச். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர், கெட் கனெக்டட் டு அ சர்ச். ஒரு கிணறு கிட்ட வாங்க, அங்கே தான் ஜீவ தண்ணீர் கிடைக்குது, அங்கே தான் வார்த்தையின் தண்ணீர் கிடைக்குது, புத்துணர்ச்சி கிடைக்குது. அந்த கிணறு கிட்ட மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரீச்சர்ஸ், அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபெட்ஸ், உங்களை வழி நடத்துறதுக்காக இளைப்பாறுதல் கொடுக்கும்படி, நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படி. எப்படி ஈசாக்கும் ரெபேக்காவும் கிணறு கிட்ட கனெக்ட் ஆனாங்களோ, அதே போல் நீங்கள் எப்போ ஒரு கிணத்துல கனெக்டடாக இருக்கிறீங்களோ, எப்போ ஒரு நல்ல சர்ச்சில் நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்களோ, எப்போ ஏசு கிறிஸ்துவ உயர்த்துற ஒரு அருமையான சபையோட கனெக்டடாக இருந்து அந்த ஊழியத்தில் இன்வால்வ் ஆகி உங்களுடைய வாழ்க்கையே சபையை சுற்றி நீங்கள் நடத்திட்டுருக்கிறீங்களோ, ஒரு அருமையான வாழ்க்கை துணையை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீங்க, நிச்சயமாக சந்திப்பீங்க. அதுதான் கிணறுடைய ரகசியம். அஞ்சாவது ரகசியத்தை எழுதிங்க, நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வெல், கிணற்றின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ கெட் கனெக்டட் டு அ சர்ச். திருமணத்துடைய அந்த நிகழ்வை மட்டும் சபை நடத்தி வைக்கிறதுல, ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்துறதுக்காகவும் ஆகாரத்தையும் வழி நடத்துதலையும் போதனை கொடுக்கறது சபை தான். இஃப் யூ வாண்ட் யுவர் மேரேஜ் டு ஃப்ளரிஷ், தென் யூ ஹாவ் டு பி கனெக்டட் டு அ சர்ச். not only for the wedding ceremony but also to live a blessed married life. இந்த அஞ்சு ரகசியங்களை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்றது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும். நம்பர் ஒன், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணையை கானானியர்கள்ட்ட இருந்து தேடாதீங்க. அவிஸ்வாசிகள்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து இவங்கள தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்க வேண்டாம். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவருக்கு சப்மிட் பண்ணுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். மூணாவதாக, உங்கள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் ஆரம்பத்துலேருந்தே இன்வால்வ் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் அவங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். திருமணத்து அந்த நிகழ்வு எல்லா விஷயத்தில் அவங்களை இன்வால்வ் பண்ணுங்கள், அவங்க அட்வைஸை பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க உங்களை வழி நடத்த ரொம்பவே சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான்காவதா, காராவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொண்டு போய் விடுங்க, அப்போ தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள். அஞ்சாவதா, மிக முக்கியமான ஒரு விஷயம், நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வெல், கிணறுகிட்ட கனெக்டடாக இருங்க, ஒரு நல்ல சர்ச்சுக்கு கனெக்டடாக இருங்க. இந்த அஞ்சு ரகசியங்கள் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து இந்த டீச்சிங்கை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது அநேகருக்கு பாஸ் பண்ணுங்கள், அவங்களும் இந்த டீச்சிங்கை பெற்றுக்கொள்ளட்டும். ஞாபகம் வச்சுங்க, திருமணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, திருமணம் தேவனுடைய நோக்கங்கள் கொண்டது. நம்பர் ஒன், தேவனுடைய சந்தோஷத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணுன்றதுக்காக. ரெண்டாவதாக, ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை, ஆரோக்கியமான குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். மூன்றாவதாக, கிறிஸ்துவையும் சபையையும் நீங்கள் பிரதிபலிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது யாரையோ ஒருத்தர் கட்டிக்கிருந்தாலும் ஆகுறதில்லை, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு நபரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அது சாத்தியம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபரை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பாட்காஸ்ட் ஒரு எபிசோடை மிஸ் பண்ணாதீங்க. இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ப்ரீவியஸ் எபிசோடில், போய் கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, அநேகருக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஒரு எபிசோடோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார்.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.